புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் பகுதி 33 இந்த வாரம் இந்த நாள் இனிய நாள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நூலின்றி அமையாத உலகு என்ற தலைப்பிலே இன்று நாம் கேட்க இருப்பது சொல்வேந்தர் சுகிசிவம் எழுதிய கவிதா பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ள இந்த நாள் இனிய நாள். இந்த நூல் 2006 வெளியிடப்பட்டுள்ளது. 160 கொண்ட நூலின் விலை ₹60. உலக புகழ்பெற்ற சிலர் நம்மிடமிருந்து என்ன வேறுபட்டவர்கள்? நம்மைப் போலவே கண், மூக்கு, எலும்பு, நரம்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பேரின் நீள அகலம் மிக மிக பிரம்மாண்டமாயிருக்கிறது. அவர்கள் வாழ்நாள் 70-80 வயதோடு நின்று விடாமல் 100 விழா கண்டு பிறகு பல 100 நீண்டு கொண்டே போகிறது. உதாரணம் இயேசுபிரான். 2 முன்பு கேட்ட பெயரை மறந்து போய்விடுகிறோம், திரும்ப கேட்டு நினைவில் கொண்டு சொருகிறோம். ஆனால் 2000 இந்த மனிதரை உலகம் நினைவு வைத்திருக்கிறது. அவர் சொன்னதையும் அவரை பற்றி சொல்வதையும் கேட்க லட்சமாக மக்கள் தயார். ஏன் இப்படி? அவரது அகல நீளம் உலக உருண்டையை வைக்கிற அளவு பிரமாண்டமாய் வரைந்து பறந்து நீண்டுள்ளது. உயிர் குலத்தின் மீது அவருக்கு அன்பு இருந்தது. பொய்யற்ற, ஜோடிப்பற்ற, செய்கையற்ற, நிஜமான அன்பு இருந்தது. அவரது நிழல் கோடிக்கணக்கான ஆடுகள் இளைப்பாறக்கூடிய வகையில் அகல நீளமான ஆலமரமாகி பறந்து பெருகியது. அவரை விட கிழவர் புத்தர். அந்த கிழட்டு புத்தரை எவனும் மறக்க முடியவில்லை. உடலை உதறி 500 பின் அவர் அழகு முகத்தை வரைந்து பார்க்க உலகம் போட்டி போட்டது. காரணம் என்ன? ஏன் இப்படி? எல்லையை கட்டி கொள்ளாத தூய நல்லன்பு அந்த மனிதரிடம் இருந்ததால் உலகம் அவரை காதலித்தது. நிபந்தனையற்ற, கலப்படமற்ற, எதிர்பார்ப்பற்ற, பிற நலமே கருதும் பிழையற்ற அந்த அன்பு, அதுவும் உயிர் குலம் முழுமைக்குமான அந்த அன்பு அவரை மறக்க முடியாமல் செய்துவிட்டது. வள்ளலாரை காண வந்த அன்பர் ஒருவர் வழியில் ஒரு நல்ல பாம்பை பார்த்து பயந்திருக்கிறார். உடனே வள்ளலாரை நினைத்து அந்த பாம்பை அசையாதபடி கட்டி வைத்துவிட்டு வந்துவிட்டார். வள்ளலாரிடம் ஓடி வந்தவர் அவர் ஏதோ சொல்ல தொடங்கியதும், அதெல்லாம் அப்புறம், மந்திரத்தால் கட்டிய பாம்பை முதலில் கட்ட விழுத்து விடு, பாவம் அது உணவுக்காக வெளியில் வந்தது, உணவின்றி சிரமப்படும், வேறு யாராவது பார்த்தால் கொன்று விடுவார்கள், உனக்கு உன் உயிர் மட்டும் முக்கியம், அதற்கு அதன் உயிர் முக்கியம் வள்ளல் பெருமான். ஆனால் நபிகள் ஒருமுறை தரையில் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். தொழுகைக்கான நேரம் வரவே அழைப்பு கேட்டதும் தரையிலிருந்து எழப்போன நபிகள் பூனைக்குட்டி ஒன்று அவரது மேலாடையின் மீது சொகுசாக தூங்குவதை கண்டார். அதன் உறக்கம் களையுமே என்று கவலையுற்று தமது சகோதரி அழைத்த ஒரு கத்தரிக்கோளை கொண்டு வர சொல்லி பூனை தூங்கிய துணியை அதன் உறக்கம் கெடாமல் துண்டிக்கச் செய்தார். கத்தரிக்கப்பட்ட மேலாடையுடன் தொழுகைக்கு புறப்பட்டார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று ஆசைகளை 3 என்று சமய உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அழிவில்லாத ஆழமான ஆசையான ஊன் பிளஸ் ஆசை, ஆம், உண்ணுகின்ற ஆசை. கல்யாண வீட்டில் சாப்பிட்டு விட்டு கை கழுவ போகின்ற போது அடுத்த பந்திக்கு பரிமாற அண்டா அண்டாவாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பல்வகை உணவுகளை பரிதாபமாக பார்த்து கொண்டே பல பேர் போவார்கள். இவ்வளவையும் நம்மால் சாப்பிட முடியவில்லையே என்கிற இயக்கம். சில பேர் வீட்டில் சாப்பிடும்போதே நல்ல உணவு சாப்பிட்ட திருப்தியுடன் எழமாட்டார்கள். நல்லா இருக்கு, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வை, ராத்திரிக்கு சாப்பிடுவேன் என்று சொல்வார்கள். பாலில் வாழ்க்கை முடிவடைகிறது. செத்தபின் மறுநாள் சுடுகாட்டில் பால் ஊற்றும் சடங்கு உண்டு. பாலில் தொடங்கிய வாழ்க்கை பாலில் முடிகிறது. உன்னாசை என்று நம் முன்னோர்கள் ஏன் சொல்லவில்லை என்பதையும் விளக்குகின்றேன். ஆசை வேறு, தேவை வேறு. உணவு ஆசையோடு சம்பந்தப்பட்டது அல்ல, தேவையோடு மட்டுமே சம்பந்தப்பட்டது என்பது முன்னோர் கருத்து. மண், பெண், பொன் ஆசையின்றி வாழலாம், உணவின்றி எப்படி வாழ்வது? எனவே அது அடிப்படை தேவை. அதை ஆசையால் அல்லல்படுத்துவது இன்றைய மனிதர்களின் பிழை. மூன்று வேளையும் திட உணவு சாப்பிடுவது புத்திசாலித்தனமான உணவு பழக்கம் இல்லை. சீனர்கள் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வேர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொதிநீர் அருந்துவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் தடவை சாப்பிடுவார்கள். நமது முன்னோர்கள் அடிக்கடி சாப்பிடுவது தவறு என்ற பொருளில் ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, மூன்று வேளை உண்பான் ரோகி என்றார்கள். முன்னோர்களின் இந்த உணவு கோட்பாடு மட்டும் ஏற்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக திடம் மற்றும் திரவம், வெஜிடபிள் சூப், இளநீர் என மாற்றி உண்ணுவதன் காரணமாக உடலுக்கு நல்லது. வாழ்க்கையில் ரசிப்பது என்பது ஒரு பெரிய கலை. ஒரு அழகான ரோஜா பூவை பூத்திருக்கிறது என்றால் அந்த பூவை பார்த்து ரசிக்க தெரிய வேண்டும். நாம் நன்றாக ரசித்தால்தான், ரசனை உணர்வு இருந்தால்தான் ஒரு படை நிகழ்த்துகிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒருவர் பேசுகிற போது கேட்பவர் ரசித்து முகத்தில் ஆனந்தத்தை காட்டினால்தான் பேச வேண்டும் என்று தோன்றும். சில இடங்களில் பார்த்தால் பேசுகிற போது எதிரில் இருக்கிற மக்கள் அப்படியே புன்னகை பூப்பார்கள். அவர்களே பேசுவது போல் சிலர் சந்தோஷம் அடைவார்கள். அந்த இடங்களில் நிறைய பேச வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கே தோன்றும். டிகேசி பற்றி ஒரு செய்தி குறிப்பிட்டுள்ளார்கள். அவருடைய மகன் இறந்து போய்விட்டார். அதற்கு ஒரு கவிஞர் இரங்கப்பா எழுதி அனுப்பினார். டிகேசி அந்த கவிதையை படித்து பார்த்துவிட்டு அந்த கவலையிலும் பிள்ளை இறந்துவிட்டது என்று அளவில்லை. ஆகா, இப்படி ஒரு இரங்கல் கவிதை வருமென்றால் நான் பறி கொடுப்பதற்கு இன்னொரு பிள்ளை இருந்திருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் என்றாராம். கவிதையில் எப்படி ரசித்திருக்கிறார்! கவிதையை ரசிக்கின்ற உணர்வு அவருக்கு இருந்தது. போஜராஜா காளிதாசனுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தங்க நாணயம் கொடுத்தார். ஒருநாள் போஜராஜா காளிதாசனிடம், நீ பாடிய எல்லா பாட்டையும் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் இறந்துவிட்டால் என்னை பற்றி பாடுகிற இரங்கற்பாவை நான் கேட்க முடியாது. தயவுசெய்து உயிரோடு இருக்கும்போதே அதை பாடு என்றார். காளிதாசன், நான் பாட மாட்டேன், என்னுடைய வாக்கு பழித்துவிடும், நான் பாடினால் நீ செத்துப்போவாய் என்று மறுத்தார். காளிதாசர், ஒன்றும் நடக்காது, நீ பாடு என்றார். மறுத்துவிட்டு நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார் காளிதாசர். கொஞ்ச நாட்கள் கழித்து காளிதாசர் காட்டில் நிற்கிறார். அப்பொழுது ஒருவர் அவர் பக்கத்தில் வந்து சோகமாக நிற்கிறார். ஏன் சோகமாக இருக்கிறாய் என காளிதாசன் கேட்க, போஜராஜா இறந்து விட்டார் என்றார். அதனை கேட்ட காளிதாசர், ராஜா இறந்து விட்டாரா என இரங்கற்பா பாட ஆரம்பித்தார். தான் செத்தால்தான் இரங்கற்பார் பாடுவார் காளிதாசன் என்பதற்காகவே மாறுவேடத்தில் வந்தார் போஜராஜா. தான் செத்தாலும் கவலை இல்லை, கவிதையை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் ராஜா. வாழ்க்கையில் ரசனை என்பது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக பேசுவதில் 3 வகை இருக்கிறது. எதை பேசினாலும் அர்த்தத்தோடு பேசுவது 1 வகை, அர்த்தமே இல்லாமல் பேசுவது 1 வகை, 2-3 அர்த்தம் வரும்படியாக பேசுவது 1 வகை. சில பேர் 1 அர்த்தம் வருமாறு பேசுவார்கள். ஆனால் சில பேர் 1 வார்த்தைக்கே 2 அர்த்தம் வரும்படியாக பேசுவார்கள். இது தமிழ் இலக்கியத்தினுடைய தமிழனுடைய தரத்தில் ஒரு பெரிய சிறப்பு. இப்படி பல பொருள் வருமாறு பேசுவது ஒரு தனி சாமர்த்தியம். ஒரு முறை சட்டசபையில் டாக்டர் கலைஞர் பேசும்போது, மதுவிலக்கு என்பதை இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருகிறோம், இப்போதைக்கு என்றால் என்ன என்று அவரிடம் விளக்கம் கேட்டபொழுது அவர் சொன்னார், இப்போதைக்கு என்று ஒரு பொருள், இப்போதைக்கு என்று ஒரு பொருள் என்று விளக்கம் அளித்தார். சிலேடையாக பேசுவதில் வாக்கிய கலாநிதி கீவா ஜெகநாதன் வல்லவர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் பெயிண்ட் அடித்திருந்தது. நான் பார்த்தசாரதி, சுகி சிவம், ஈவாஜா ஆகியோர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது பார்த்தசாரதி சுவரில் சாய போனார். கீவாஜா குறுக்கிட்டு, சாயா சுவர், சாய சுவர் இல்லை என்றார். சாயம் என்றால் பெயிண்ட் என்று சுவர் சாயா சுவர் என்றும், நீங்கள் சாய சுவர் இல்லை என்றும் பொருள். ஒரு சின்ன சமஸ்தானத்தில் அரசவி புலவராக வேம்பையர் இருந்தார். வேம்பையர் அரசவைக்கு சென்ற பொழுது எல்லோரும் அமர்ந்து விட்டார்கள். அரசர் அவரை கேளியை செய்ய வேம்பு கசக்கும் அல்லவா, எனவே வேம்புக்கு இங்கு இடமில்லை என்று சொன்னார். உடனே வேம்பையர் சாமர்த்தியமாக, எப்போதும் வேம்பு அரசுக்கு பக்கத்திலே இருக்கும் என்று சொல்லி அரசரோடு போய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அதாவது வேப்ப மரத்தை அரச மரத்திற்கு பக்கத்திலேயே நடுவார்களாம். அந்த ஒரு வார்த்தை அரசரை திகைக்க வைத்தது. பிரச்சனைகள் எங்குதான் இல்லை, அங்கிங்கெண்ணாதபடி ஆண்டவனை மாதிரி எங்கும் நிற்கிற நிறைந்திருக்கும் வல்லமை பிரச்சனைகளுக்கு உண்டு. பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன யோசிக்க வேண்டாமா? தொழில் நிறுவனங்களை பாருங்கள். ஊழியர் சங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல். பொறுப்பற்றவர்கள் என்று ஊழியர்களை நிர்வாகம் குற்றம் சாட்டும். நிர்வாகத்தை ஈவிரக்கமற்ற இரத்த உறிஞ்சி என தொழிற்சங்கம் குற்றம் சாட்டும். கணவன் மனைவி தகராறுகளில் கூட இதே வாதம் எதிரொலிக்கும். நான் செய்த எல்லாம் சரி, ஆனால் அவர் செய்தவது எல்லாம் தப்பு, தவறு தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்ற ஆவேசம் ஆத்திரம் இருபக்கத்திலும் அலை எறியும். பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும். இந்த உலகத்தில் நம்மை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு தவிப்பு உண்டு. எல்லோருக்கும் ஒரு தவிப்பு உண்டு. அங்கீகாரம் என்றால் என்ன? இன்றைக்கு நாடுகள் எல்லாம் போராடுகின்றன, பல விடுதலை இயக்கங்களும் போராடுகின்றன. இந்த அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன திறமை ஒருவருக்கு இருந்தால் கூட நாம் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ஒருவர் நன்றாக பாடினால் நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். சில சமயம் மனைவி அழகான புடவை கட்டி கொண்டு வந்தால் புடவை அழகாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். நன்றாக உடை உடுத்தி இருந்தால் நன்றாக தலைவாரி இருக்கிறாய், உன் முகம் ரொம்ப அழகாக இருக்கிறது, நண்பர்களை பார்த்தால் உன் சட்டை உனக்கு ரொம்ப பொருத்தமாக உள்ளது, இவற்றையெல்லாம் சொன்னால் ஒரு சந்தோஷம் இருக்கும். சில சமயங்களில் நாம் ஒரு வீட்டுக்கு சென்று பேசி கொண்டிருப்போம். அப்போது அந்த வீட்டு குழந்தை நம்மிடம் வந்து நின்று கொண்டு சேட்டை செய்யும். ஏன் நாம் அந்த குழந்தையை கண்டுகொள்ளவில்லை? உடனே பாப்பா உன் பேர் என்ன, என்ன படிக்கிறா என்று கேட்டு மடியில் உட்கார வைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு திருப்தி ஏற்படும். யாராவது ஒருவரை பார்த்தவுடன் ஒரு சிரிப்பு சிரித்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போவதற்குரிய பெரிய ரகசியமே அதற்குள் உள்ளது. நேர்களுக்கு, இதுவரை நூலின்றி அமையாது என்ற நிகழ்விலே சுகி சிவம் எழுதிய இந்த நாள் இனிய நாள் என்ற நூலின் மதிப்புரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி.
நேர்களே, இதுவரை இந்த நாள் இனிய நாள் என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.